104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
அறியாமையில் சிக்கினால் மனம் தடுமாறும், விழிப்புடன் செயல்பட்டால் மனதை வெல்லலாம். வணக்கம் அன்பு ரசிகர்களே, இன்று 13 திகதி வெள்ளிக்கிழமை, மே மாதம், வருடம் 2022. எம் தமிழுக்கு சித்திரை 30 நாள், இஸ்லாமியர்களுக்கு சவ்வால் 11 நாள், ஹிஜ்ரி 1443. இன்றைய நாள் இனிதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். இணைந்திருங்கள் சங்கநாதத்துடன்.
சங்கே முழங்கு.
உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதீர்கள். ஆமாம், இதனை குரலுடன் பொருள் சொல்ல வருகின்றார் நமது மூத்த கலைஞர் மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மனம் பொருந்தா நட்பினை கூறும் கூடா நட்பு என்னும் திருக்குறளின் 83 அதிகாரத்தில் இருந்து 4 குறள், முகத்தினால் மலர்ந்து இனியவாக பேசிச் சிரித்து பழகி அதே சமயம் மனத்தினுள் தீயவற்றையே நினைக்கும் வஞ்சகர்களைக் கண்டு அஞ்சுதல் வேண்டும், அவர்களுடன் நட்பு கூடாதே. முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும். சிலர் மாட்டுக்கு புலி வேடமிட்டு மற்றவனுடைய வயலில் இறக்கிவிடுவர். புலி என்ற அச்சம் மாட்டிற்கு பாதுகாப்பு, வயலுக்கு அழிவு. புதிதாக வீடு கட்டியவர் பூசணிக்காய் வைக்கோல் இவற்றைக் கொண்டு அழகற்ற மனித உருவம் செய்து அங்கே தொங்க விடுவர். பார்ப்போர் முகத்தை திருப்பிக் கொள்வர். கண் திருஷ்டிக்கு பாதுகாப்பு. எதிரியும் காரியத்திற்காக நட்பாட வருவான், அன்புடையவன் போல அவன் நடித்து அவன் காரியத்திற்கு பாதுகாப்பு. நம்மை சாய்க்க வேண்டும் என்பதே அவன் காரியம். எதிர்த்து கெடுக்க முடியாத நம்மை அடுத்து கெடுக்க வந்திருக்கிறான். நெருப்பு இருக்கும் உள்ளே, சிரிப்பு இருக்கும் உதட்டிலே. அவன் வாய் மட்டுமல்ல, கண் சிரிக்கும், முழு முகமும் மலர்ந்து போகும். நமது மகிழ்ச்சியைக் கண்டால் அவ்வளவு திறமையாக நடிப்பான். அதே சமயம் அவன் மனம் வேகும், பொரியும், வதங்கும். இவன் அழிந்து போக மாட்டானா என்ற எண்ணம் அங்கே கோலோச்சும். ஆனால் அதை துளியும் காட்டிக்கொள்ள மாட்டான். இந்த நடிப்பால் ஏமாறாமல் முன்பு வெட்டி போடுபவன் போல இருந்தவன் இப்பொழுது கட்டிப்பிடிக்கின்றானே என்று சிந்திக்க வேண்டும். அவனது முகபாவத்தாலும் சொல்லாலும் நம்மிடம் நடந்து கொள்வதாலும் அறிய முடியாத அவன் மனதை வெளியில் அவன் செய்யும் செயல்களால் அறிய வேண்டும். அறிந்து அந்த வஞ்சகனை விலக்க வேண்டும். முகத்தில் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 83 அதிகாரமான கூடா நட்பு என்னும் அதிகாரத்தின் 4 குறள், 824 குறள்.
நன்றி ஐயா. நேயர்களே, மனம் ஒரு குரங்கு என்கின்றோம். ஆம், அலைவாயும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே மனிதனாக வாழ முடியும். மனதை தூய்மையாக வைத்தல் மட்டுமே சமுதாயத்தில் நல்லொழுக்கத்துடன் நல்ல மனிதனாக நல்ல பேரோடு வாழலாம். அறநெறிகள் மனதில் பதியும் போது சமூகத்தில் மனிதாபிமானம் கொண்டவனாக வாழலாம். மனது எதை எண்ணுகின்றதோ அதுவாகவே மாறிவிடும், இதை வேதம் சொல்கின்றது. ஆம், நல்லதை மட்டுமே மனதில் எண்ணுவோம். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல மனதை இலகுவாக வைக்க பழகிக்கொள்ளுங்கள். இதற்கு நற்சிந்தனைகள் அவசியம் அல்லவா? ஆம், இன்றைய நற்சிந்தனையில் நமக்காக ஆக்லாந்து திருமுருகன் கோயிலைச் சேர்ந்த குருக்களில் ஒருவரான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள் நமக்காக. வணக்கம் ஐயா.
அன்பின் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து உங்கள் சிந்தை குளிர வைப்பதில் மகிழ்வடைந்து இன்றைய நற்சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் இன்று வாழுகின்ற சூழ்நிலைக்கேற்ற சிந்தனை கதையொன்று கேட்டு சிந்தித்திருப்போம் வாருங்கள். ஒரு வீட்டில் எலியொன்று இரவு நேரம் தனக்கு இரை தேடுவதற்காக வெளியே புறப்பட்ட வேளை வீட்டின் எஜமானும் எஜமானியும் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்து வைத்திருப்பதை பார்த்து பதறியடித்து கொண்டு ஓடிப்போய் வீட்டில் இருந்த கோழியிடம் சொன்னது. கோழியோ அதை பற்றி சிறிதும் அக்கறைப்படாமல், இது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விடயம், ஆனால் எனக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பதில் கூறியது. அதே விடயத்தை பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் கூறிய போதும் அதே பதில்தான் கிடைத்தது. இதனால் மனமுடைந்து போய் அங்கே இருந்த ஆட்டிடம் போய் கூறியது. ஆடும் அதே பதிலைத்தான் கூறியது. மனமுடைந்து போயிருந்த எலி பதற்றத்துடன் தனது வலைக்கு திரும்பியது. இரவு எலிப்பொறியில் ஒரு மீன்துண்டை வைத்துவிட்டு தூங்கப் போனார்கள் எஜமானும் அவரது மனைவியும். சிறிது நேரத்தில் டமால் என்று ஒரு சத்தம் கேட்கவே எலி மாட்டிக்கொண்டு விட்டது என்று நினைத்து எஜமானின் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை தூக்க, எலிப்பொறியில் மாட்டிக்கொண்டு துடித்து கொண்டிருந்த பாம்பு அவளை கடித்து விட்டது. உடனே வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று ஊசி போட்டு கொண்டு எஜமானின் மனைவியை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் காய்ச்சல் வந்துவிட்டது. அங்கிருந்த மூதாட்டி ஒருவர், இந்த காய்ச்சலுக்கு கோழி சூப் அருந்தினால் சரியாகிவிடும் என்று யோசனை கூறினார். கோழிக்கு வினை வந்தது. அடித்து சூப் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. மறுநாள் மனைவியை பார்க்க எஜமானரின் உறவினர்கள் தகவல் அறிந்து வந்தனர். அவர்களுக்கு பரிமாற வான்கோழியை அடித்து சமைத்தார்கள். சில நாட்களில் எஜமானின் மனைவியின் உடல் நலம் முழுவதும் தேறியது. மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார். ஆட்டை அடித்து கறி சமைத்து பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்தனை நிகழ்வுகளையும் வருத்தத்துடன் எலி கவனித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் எஜமான் தன் மனைவிக்கு பாம்பு கடிப்பதற்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டுவிட்டார். ஆம் அன்பர்களே, அருகில் இருப்பவர்கள் தனக்கொரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று எவருக்குமே தெரியாது. அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம், அடுத்த தடவை நம்முடையதாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
அமாசா வெல்டிங் பெல்ஸ். அமாசா மின்னுட்டு இன்ஜினியர்கள் உங்கள் வீடு, வணிகம், தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமான தளத்தில் மின்னுட்டு வேலைகள் செய்வதற்கான அதிசிறந்த மற்றும் மிகவும் ஆக்கபூர்வமான வெல்டர்ஸ்கள். உயர்தர அலுமினியம் அல்லது எஃகு வேலைகள், வாயில்கள், நீச்சல் குளங்களுக்கான வேலைகள், எந்த வகையான வெல்டிங் வேலைகளுக்கும்
உங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம். அத்தோடு சரி செய்தும் கொள்ளலாம். கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் டீலர்களுக்கான ஆன் சைட் மெட்டல் ஒர்க்கிங் மற்றும் ஆன் சைட் சர்வீஸ் டெலிவரி சேவைகளில் அமாசா பொறியியலாளர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள். மேலும் எமது இலவச மதிப்பீடுகளை பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0212623228 அல்லது info@amasa.com ஏற்றத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். மேலும் தகவல்களுக்கு www.amasa.com ஏற்றத் என்ற இணையதளத்தை பார்வையிடவும். அமாசா இன்ஜினியர்ஸ் என்பது கிவியின் முழு சொந்தமான நிறுவனமாகும். அமாசா இன்ஜினியர்ஸ்.
நற்சிந்தனையும் கேட்டோம். மனதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உருவமற்ற மனம் உருவம் கொண்ட எம்மை எப்படியெல்லாம் ஆட்டிப்படைக்கின்றது? ஆமாம், இதற்கான மன அமைதிக்காக தியானங்கள் கூட செய்யலாம். மற்றும் குழந்தைகள், மலர்கள், புத்தகங்கள், நல்ல தூக்கம், புதிய காற்று, சூரிய ஒளி, இவையெல்லாம் மன இறுக்கத்தை போக்கும் அற்புத மருந்துகளே. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைக்காதீர்கள். அப்படியானால் மனதுடன் பேசுங்கள். வாழ்க்கையில் என்ன தேவை சிந்தித்தால் நிச்சயம் பதில் கிடைக்கும். குழந்தைகளை பற்றி பேசினோம் அல்லவா? இதோ இளந்தளிரில் ஜெயவன் ராஜா ராதிகா தம்பதியினரின் செல்வ புதல்வி கர்ணிகா.
உலகலாம்
நேர்களே, உள்ளத்தில் அன்பிருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமாகும். பல சோகங்களை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பிறரை பார்த்து கேட்பதில்லையா, நீங்கள் நலமா, நாம் நலம் என்று? இது மனித இயல்பு. வானிலை மாற்றத்தை விட வேகமாக மாறும் மனதை நாம் தான் அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி வரும்போதுதான் மனம் பக்குவப்படும். ஆகவே தேவையற்ற வார்த்தைகளை விடாமல் அமைதியாக கடந்து செல்ல மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை நாம் தெய்வத்துக்கு ஒப்பிடுகின்றோம். மனதுக்கு சாந்தியை தருவதனால் தானோ? ஆமாம். அடுத்து இளந்தளிரில் ஒரு மழலையின் பேச்சு கேட்போம். வேற்காடு தமிழ் பாடசாலை மாணவியின் கலாதரலன் தம்பதியினரின் செல்வ புதல்வி கரிஷ்மா.
18th century வசாவிலான் என்ற ஊரில் 1860ஆம் ஆண்டிலிருந்து 1944 வரை வாழ்ந்து வந்த மகா புலவர் கல்லடி வேலுப்பிள்ளை அவர்கள். கல்லடி வேலுப்பிள்ளையின் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய கல்லொன்று இருந்தது. அதனால் எல்லோரும் அவரை கல்லடி வேலன் என்று செல்லமாக அழைத்தனர். சுப்பையா என்பவர் புலவரின் அருமை நண்பர். அவர் நிவர்த்தி கொள்ளை என்னும் ஊரில் உள்ள மருத்துவ சாலையில் வைத்தியராக பணிபுரிந்தார். நிவர்த்தி கொள்ளை இரத்தின புரிக்க அண்மையில் உள்ளது. ஒரு நாள் புலவர் தன் நண்பரை பார்க்க புறப்பட்டார். பல அல்லை தொல்லைப்பட்ட இரத்தின புரியை அடைந்தார். நிகழ்த்தி கொள்ளையுக்கு கால்நடையாகவே போனார். நேரமோ பட்ட பகல், வெயில் நெருப்பாக எரித்தது. புலவர் மிகவும் களைத்து விட்டார். பசி வயிற்றை கிள்ளியது. அவர் இடைவழியிலே தங்காது நடந்தார். அவ்வாறு நடந்து நண்பரின் வீட்டை அடைந்தார். புலவரை எதிர்பாராது கண்ட நண்பரும் மனைவியரும் அவரை வரவேற்று உபசரித்தனர். புலவரின் சுக நலங்களை விசாரித்தனர். வைத்தியரின் மனைவியார் புலவர் களைப்பாக இருந்ததை உணர்ந்தார். எனவே அவர் புலவருடைய களைப்பை போக எண்ணினார். உடம்புக்கு அலப்புக்கு உகந்த உணவு ஒடிர்கூழ்னு அவருக்கு தெரியும். மேலும் புலவருக்கு ஒடிர்கூழ் மீது மிக்க பிரியம் என்பதும் அவருக்கு தெரியும். வைத்தியரின் மனைவியார் கூழ் காய்ச்ச தொடங்கினார். அவர் பானையில் நீரை கொதிக்க வைத்தார். அதனுள் ஒரு சிறங்கை அளவு அரிசியை போட்டு வேக வைத்தார். பின்பு மரவள்ளி கிழங்கு, பயட்டங்காய், பயறு, பலாக்கொட்டை முதலியவற்றையும் போட்டார். உப்பையும் புளியையும் அரைத்த மிளகாய் கூட்டையும் அளவாய் போட்டார். ஒடியன் மாவையும் கரைத்த அளவாய் போட்டார். இவ்வாறாக கூழ் காய்ச்சினார். பதமாயிரக்கே கூழுக்குள் வாழைக்காய் பொரியலையும் இட்டு கலக்கினார். புலவரும் நண்பரும் கூழ் குடிக்க அமர்ந்தனர். வாழையிலே மடைத்து கோரினார். கூழை அல்லை ஊதி ஊதி குடித்தனர். அந்த கூழ் மிகவும் சுவையாக இருந்தது. என்ன அருமையான கூழ் என்று வியந்தார் புலவர். புலவரின் பசியும் பறந்தது, களைப்பும் நீங்கியது. அப்போது புலவரால் பாடாம இருக்க முடியவில்லை. ஆசகவி பாடினார் இப்படி: அல்லையிட்டு இரத்தின புரி அண்டி அப்பாலே நிவிற்றி கொள்ள அடைந்த அழைப்பு கொண்டதற்கு கல்லடியான் வண்டாரும் மாலையணி நட்புயர் சுப்பையனுடன் கொண்டாடினான் ஒரே கூழ். நன்றி, வணக்கம்.
இளந்தளிரில் பங்கு பெற்றும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆமா, பிற நாடுகளில் வாழ்ந்த போதும் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றார்கள். இது சிறப்பான கடமையாகும். நல்லது நேர்களை, நாம் பேசிக் கொண்டிருப்பது மனதை பற்றி. தோல்வி உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம், ஆனால் தோல்வியடையாத மனிதர்கள் உலகில் இல்லை. தோல்வி இல்லையெனில் எப்படி வாழ்க்கை பாடத்தை கற்பது? தோல்வி அடைவது நீங்கள் அல்ல, எடுத்த முயற்சி மட்டுமே. ஆகவே அந்த முயற்சியை வேறு விதமாக மாற்றி செயலாற்றி பார்க்கலாமே. தோல்வி வெற்றிக்கு அமையும் முதற்படி என நினைத்து செயற்படுங்கள். இது கேட்டு ஒரு தகவலை சொல்வதற்காக இளந்தளிரில் ஜீவன் ராஜா ராதிகா தம்பதியினரின் செல்வ புதல்வி லக்ஷிகா.
நான் இன்று வெளிச்சம் தந்த விஞ்ஞானி பற்றி கூறப்போகிறேன். ஏழை என்றும் படிக்காதவன் என்றும் தாழ்வு மனப்பான்மையால் சோர்ந்து போய்விடக் கூடாது. முயற்சியாலும் உழைப்பாலும் யாரும் வாழ்வில் உயர முடியும். நானும் ஏழையாக இருந்தவன் தான். உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்பிற்கு முதலிடம் கொடுங்கள், வாழ்க்கை உன்னதமாக அமையும். இவ்வாறு கூறியவர்தான் உலகுக்கு ஒளி கொடுத்த விஞ்ஞானி தோமஸ் அல்வா எடிசன். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை செய்த சரித்திரம் படைத்த சாதனையாளர் அவர். இவர் கண்டுபிடித்த பொருட்களின் எண்ணிக்கை 1368, ஆனால் இவர் பாடசாலை சென்றதோ 3 மாதங்கள் தான். இவருக்கு படிப்பு வராது என்று பாடசாலை தலைமை ஆசிரியர் கூறிவிட்டார். அதனால் கோபமும் வெறுப்பும் கொண்ட அவரது தாயார் எடிசனின் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார். வீட்டிலேயே கல்வி கற்றுக் கொடுத்தார். அமெரிக்காவில் உள்ள ஓஹியோவில் மிலான் என்ற இடத்தில் 1847 பிப்ரவரி மாதம் 11 தோமஸ் அல்வா எடிசன் பிறந்தார். ஏழை குடும்ப ஒன்றில் பிறந்த இவர் இளமையில் குறும்புக்காரராக இருந்தார். பாடசாலையில் எடிசன் கேட்கும் கேள்விகள் ஆசிரியரை வியப்படைய வைத்தது. வெறும் மேட்டறிவை கற்றுத்தரும் பாடங்களை வெறுத்தார். எதையும் சோதனை செய்து பார்த்த பின்பே ஏற்க முடியும் என வாதிட்டார். இதனால் பாடசாலையில் நின்றும் நீக்கப்பட்டார். அன்று பாடசாலை படிப்பில் தகுதியற்றவராக ஒதுக்கப்பட்டவர்தான் இன்று உலகத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தார் என்பதை நாம் மறக்க கூடாது. இந்த உலகத்தின் மின்சார யுகத்துக்கு அடிகோலி பெருமை எடிசனையே சேரும். இவருக்கு காது கூட கேட்காது. எதையும் சாதிக்க வேண்டும் என்னும் வைராக்கியமும் செய்வனதிருந்த செய்யும் செயலாற்றலும் கொண்டவராக விளங்கினர். ஒருவன் மேதையாவதற்கு தான் மேதையாக வேண்டும் என்ற உணவு 1% மீதி 99% உழைப்பும் இருந்தால் போதும் என்பது எடிசனின் புகழ்பெற்ற கூற்று. உலக மக்கள் அனைவரும் இதனை உணர்ந்தால் உயர்வடைவது நிச்சயம்.
அம்மா கதை சொல்லுங்க.
செல்லம், அம்மம்மா சொல்லுவா கேளுங்க.
அம்மம்மா கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா.
கண்மியும் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களில் நல்ல தமிழ் கதை புத்தகங்கள் கூட இருக்கிறது. எத்தனை தடவை அப்பா உங்களை கேட்டவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் தானே?
அம்மா அது சரியான தூரம் அம்மா.
இல்ல பிள்ளை, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் லைப்ரரியில் இருந்தே புத்தகங்களை பெற்றுக் கொள்ளும் வசதி செய்திருக்கிறார்கள். இலகுவாக எடுத்து வரலாம். நாம் அடுத்த வாரம் போய் எடுத்து வருவோம்.
ஹையா, அப்போ எனக்கு நிறைய கதைகள் படிக்கலாம்.
ஸ்ரீலங்கா உணவை அதே சுவையுடன் சந்தோஷமாய் உண்டு மகிழ்ந்திட ரொட்டி ஹட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டட் ரோட் 188A கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது ரொட்டி ஹட். இப்போது பெப்படைட்டோயில் மற்றொரு பிரம்மாண்ட புதிய உதயம். உங்களுக்கு தேவையான திருமணம், பிறந்த நாள் மற்றும் அனைத்து ஒன்று கூடல் வைபவங்களுக்குமான உணவுகளை ஆர்டர் செய்து உரிய நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆர்டர்களுக்கு ஸ்டார்டட் ரொட்டி ஹாட் 0928205105 பெப்படைட்டோய் ரொட்டி ஹாட் 0928221155 ஸ்ரீலங்கா உணவின் சுவையும் உயர்தர சேவையும் ஒருங்கே அமைய பெற்றது ரொட்டி ஹாட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்.
ஹாய், என்னாச்சு?
ஏன்னா வண்டி நின்னுடுச்சு.
ஓ, அப்படியா? பைசா டென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? SVS பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்றீங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா? தொடர்பு கொள்ளுங்க.
சுடன் 0211789645. மேலதிக விவரங்களுக்கு 0921896945.
இடம் 13i ராயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதீர்கள். என்ன செய்யலாம்? உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் சற்று நேரம், அல்லது தியானத்தில் ஈடுபடலாம், அல்லது கண்களை மூடி ஹெட்போனை மாட்டிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த மெல்லி செய்தனை கேட்டு பாருங்கள். பச்சைகளின் கீச்சு குரலை கேளுங்கள். மனதளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் வலிமையானவள், நான் வலிமையானவன் என்று. இது தவறான எண்ணத்திலிருந்து பாதுகாக்கும். மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றும் ஓயப்போவதில்லை. அதனால் நாம் எவரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், கடவுள் அருள் கிட்டும், மனதில் சாந்தியும் கிடைக்கும். இசையை பற்றி பேசினோம். வெலிங்டன் சிவயோகுமதி கந்தவனம் அவர்களின் இசையில் மயங்காத உலகம் உண்டா என்ற ஆக்கத்தனை எமக்காக தர வருகின்றார் திரு சிவபாதரத்னம் சிவரூபன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இசையில் மயங்கா உலகம் உண்டோ? நீங்களும் இசை கேட்டு அவைகள் போல் மயங்கிவிட்டீர்களா? தயவு செய்து என்னுரைக்கும் சிறிது செவிசாயுங்கள். பாடல் மயக்கியவற்றை நான் இங்கு மீட்டு சொல்லப் போவதில்லை. நம்புங்கள், என்னுரைக்கு வாருங்கள். இசை இசைவிப்பது, அதனாலேயே இப்பெயர் பெற்றது. முத்தமிழில் நடுநாயமாக விளங்குவது இசைக்கலை. இது ஒரு தெய்வீக கலை, பேரானந்தத்தை தருவது. மிக தொன்மையானது, மிக நுண்மையானது, நெஞ்சை அள்ளும் இனிமையானது. வெறும் ரசனைக்கு மட்டுமன்று உடலையும் உயிரையும் உள்ளத்தையும் உணர்வையும் வசப்படுத்துவது. அது உயிரோடு உலகத்தோடு பேசும் அந்தரங்க பாசை, அடியாரையும் அரணையும் இணைக்கும் பாலம். இசைக்கு மொழி இல்லை என்பர், அதை நான் மறுக்கிறேன். வாத்திய கருவிகள் இசைக்கு மொழி இல்லை எனலாம். ஆனால் ஒரு மொழியில் ஒரு கருத்தை சொல்ல வருகின்ற இசைக்கு மொழி இருக்கவே இருக்கிறது. இசை இல்லாது இயலில்லை, இயல் இல்லாது இசை இல்லை. தொன்மை நூல்கள் எல்லாம் பாடல்களிலே இசையிலே பேசின. காரணம், வாய்மொழிதான் வழக்கில் இருந்தது. எழுத்தில் பதிவு செய்வதை மனதில் பதிவு செய்ய கை கொடுத்தது இசையே. அன்று அறிஞர்கள் படைப்புகள் எல்லாம் பாடலாகி இசை வடிவம் பெற்றன. மக்கள் மனதோடு மனப்பாடமாக இரண்டர கலந்தன, வழி வழியாக வழங்கலாயின. உதாரணமாக ஒரு நூலை கூறுகிறேன். சங்க இலக்கியமாகிய பரிபாடல் இசை தாளம் பண் ஆகியவற்றோடு அமைந்திருப்பது ஒரு நிரூபணமாகும். இசையும் மொழியும் சேர்ந்து பயணிக்கும் போது இசையை அனுபவிப்பதுடன் பாடல் சொல்லும் செய்திகளும் இனிக்க இனிக்க மக்களை வந்தடைகின்றன. பசுமரத் தாணிவோட் பதிகின்றன. தமிழன் வழிபாடு பண்ணோடு கூடிய இசை, ஏழு இசை வடிவில் இறைவனை கண்ட தமிழன் இசையினால் இறைவனை மயக்கினான், அருள் பெற்றான். ராவணன் இசைத்த சாமகீதத்தில் மயங்கிய இறைவன் உயிர் பிச்சை அளித்தான் என்பது வரலாறு. புலவர்கள் பாடும் இசையில் மயங்கிய மன்னர்கள் பரிசிலாக தேரும் புறவியும் பொன்னும் மணியும் பூமியும் வழங்கினர். புலவர்களும் வறுமை நீங்கி இன்புற்று வாழ்ந்தனர். புறநானூறு கூறும் வரலாறு திருநாவுக்கரசர் சூழ நோயால் துடிக்கிறார், இறைவனிடம் சரணடைகிறார். சிலம்பூவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என மனமுருகி இசைக்கின்றார். இவ்விசையை செவிமடித்த இறைவன் இறங்கினான், சூழநோய் பஞ்சாய் பறந்தது. இதே விதம் கூன்பாண்டியன் வெப்பு நோயும் சம்பந்தர் திருநீற்று பதிக தேவார இசையால் நீங்கியது. மற்றும் ஞான சம்பந்தர் நெற்றமிழ் இசையாலே மக்கள் மனதை புடம்போட்டு நலிந்து கிடந்த தமிழையும் சைவத்தையும் புத்துயிர் கொடுத்து தலைக்க செய்தார். அவரது இசை கேட்ட ஆண்பனைகள் பெண்பனைகளாக மாறின. ஞான சம்பந்தர் இசையினால் மனமாசுகள் எல்லாம் நீக்கப்பட்ட நிலையில் இதயம் தூய்மையில் மலர்ந்து இறைவனின் தூய ஒளியினை வழிகாட்டி நிற்பதாக டாக்டர் போ மீனாட்சி சுந்தரனார் இசையின் அருத்துறனை வியக்கிறார். மாணிக்க வாசகர் இசை பாடி ஊமை பெண்ணை பேச வைத்தார். சைவ நாயன்மார்கள் தேவார இசை கொண்டு இசை வைத்த அதிசயங்கள் சொல்லி மாலாது. ஆனாய நாயனார் வேங்குழலில் இசைத்து ஐங்கெழுத்து இசையின் மகத்துவத்தை சேக்கிலார் விதந்து கூறுகிறார். நலிவாரும் மெலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால் மலிவாய் என் ஏற்று அரவம் மயில் மீது மருண்டு விழும். சலியாத நிலையறியும் தடங்கறியும் உடன் சாரும் பலிவாயின் மருங்கு அணையும் புல்லாய புல்வாயும். இன்னிசை மனிதருக்கு மட்டுமல்ல கொடிய உயிரினத்திற்கும் பகைமையை மரங்கடிக்கும் இனிய மருந்தான மகிமையை பாடல் புலப்படுத்துகிறது. நாயனாரின் இசை கேட்டு மயங்கிய மெலியோரும் வலியோரும் பகை மறந்து ஒன்றினர். சிங்கம் புலி யானை பாம்பு ஆகிய கொடிய பிராணிகளும் பகை மறந்து மயில் மான் மாடு ஆகியவற்றுடன் அன்புணர்ந்து ஒன்ற கலந்து இசையில் மயங்குற்று நின்றன. இசையின் இசைவிக்கும் ஆற்றலை பெரிய புராணம் கூறுகிறது. மேலும் நோய் மாறும் நிம்மதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஆலயங்களை தேடி செல்வோருக்கு இறையருள் மட்டுமல்ல அங்கு நடைபெறும் பஜனை பஞ்சபுராண மோதல் இசை கச்சேரிகள் என்பன மன அமைதி தந்து நிவாரணப்படுத்துவதும் உண்மை. அன்றியும் கோயிலுக்கு போவதில் நாட்டம் இல்லாதவர்களையும் இசை கச்சேரிகள் கவர்ந்திழுக்க சென்று இறை தரிசனம் பெறுவதால் மகத்துவம் அறியாதி சாம்பவ தீட்சை பெறுகிறார்கள். வீறிட்டு அழுது அடம்பிடிக்கும் அறியா குழந்தை தாயின் தாலாட்டி இசை அமைதியடைய செய்து உறங்க வைக்கிறது. மனிதரை மயக்க உருவான இசை பிராணிகள் பயிர்கள் மட்டுமல்ல நோயாளிகள் உடலையும் உள்ளத்தையும் இசைவித்து உற்சாகமூட்டி வலிதீர்த்து உறங்க வைக்கிறது. நோய்களையும் மயக்கி கட்டுப்படுத்தும் அருமருந்தாகிறது. இன்று அநேகமான நாடுகளில் மனநோய் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சி குன்றியவர்கள் ஊனமுற்றவர்கள் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பயிலும் விசேட பாடசாலைகள் வயோதிபர் இல்லங்கள் என்பவற்றிலும் இசையால் குணமாக்கப்படும் முறை பின்பற்றப்படுகிறது. இசை பாதிக்கப்பட்ட உணர்வுகளை சீராக்குகிறது எனலாம். இரத்த அழுத்தம் இரத்த துடிப்பு சுவாசம் மூளை சம்பந்தமான சில நோய்களை இசையால் குணமாக்கலாம் என மருத்துவத்துறை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளார்கள். இந்தியாவில் கர்நாடக இசை கட்டு பயிர்கள் வளர்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பத்து பாட்டில் உழவர் ரோசியோடு இசைக்கலைஞர்களும் ஜாலிசைத்து கூறப்படுகிறது. நம் முன்னோர் வறட்சியுற்ற போது இசை பாடி மழை பெய்விப்பதாகவும் வரலாறு. அன்று தமிழன் கண்ட இசையின் திறனை இன்று விஞ்ஞான உலகம் கண்டு விரிவாக்கம் செய்கிறது. நன்றி.
இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களை திருப்திப்படுத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறப் போகின்றோம். மனம் ஒரு ஆலயம், ஒழுக்கத்துடனும் தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் அதனை வைத்திருப்போம் என்று கூறி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் ஐயாவுடன் விடைபெறுவது உங்கள் நான் ஆஷா.